அதுல முதல்ல ஆணவம் என்பதை பற்றி இப்பொழுது நாம் விரிவாக ஆராய்ந்து பார்க்கலாம். விரிவாகனா வந்து இன்னும் நுணுக்கமான செய்திகள் எந்த அளவுக்கு முதல் வகுப்புல சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் சொல்லுவோம் செய்தி. ஒவ்வொரு வகுப்புலையும் அதனுடைய நுணுக்கம் மேலும் விரிந்து கொண்டே போகும், நம்ம அதை அப்பப்ப தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உயிர் படிமுறையால் அறியக்கூடியது இல்லையா, அதனால அந்த பாணியில தான் நம்மளும் பாடம் நடத்தணும். உயிருக்கு என்ன இயல்பு இருக்கோ அந்த இயல்புக்கு தகுந்தது போல பாடம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆணவம் அதுதான் பெரிய விஷயம், இத பத்தி பெரிய ஆராய்ச்சி நம்ம பண்ணணும். இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இருக்கிறதுங்கிறதே அவங்களுக்கே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான இருட்டு அது. ஆணவமலம் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, மத்தவங்களை பார்த்து உங்களுக்கு ஆணவமலம் இருக்குமாங்க, அவங்களுக்கு இருக்கிறது அவங்களுக்கே தெரியாது. இதை திருவருட்பயன் ஆசிரியர் ஒரு நகைச்சுவையான கற்பனையில் சொல்லுகிறார். இது ரொம்ப பெரிய கற்புடைய நங்கை, அது ஆணவமலம். கணவனுக்கும் தோன்றாத கற்பு, கணவனு கூட தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டாத நங்கை போல, இதை விரிவா சொல்ல வேண்டாம், கணவனுக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாத ஒரு பெண்ணை போல தான் இருக்கிறோம் என்பதையே அவர்களுக்கே தெரியாமல். நான் ஆணவமலத்துல சிக்கி பல காரியங்கள் செஞ்சுட்டு இருப்பேன், ஆனா எனக்கு தெரியாது நான் ஆணவமலம் இல்லாத போல நான் இருப்பேன். என்கிட்ட இருந்தும் எனக்கே தெரியாது. இருட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா இருள் ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரியும், நம்ம இருக்கிறதும் தெரியும், நமக்கே தெரியும். ஆனா இந்த ஆணவமலம் வந்தவர்களுக்கு நம்மிடம் ஆணவமலம் இருக்கிறது என்பதே தெரியாத அளவுக்கு அது மறைந்து நின்று நம்மை இயக்கி நம்மை பழிவாங்குகின்ற, நம்ம துன்பத்தில் ஆழ்த்துகின்ற ஒரு பெரிய சக்தி. அந்த சக்தியினுடைய இயல்பை நாம் விரிவாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா எதிரியினுடைய பலம், நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல், அந்த நோய் நமக்கு என்ன இருக்கிறதுனா, நமக்கு இருக்கிற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நோய் என்பது ஆணவம். ஆணவம்ங்கிறத நீங்க வந்து அதனுடைய சின்ன பொருள் எடுத்துக்கூடாது, திமிரு அப்படிங்கிற பொருள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது கிடையாது. அதுக்கு அது அதுல அதுல ஒரு அங்கம், அந்த திமிரு என்பது திமிரு எடுத்து பேசுறான் அப்படிங்கு சொல்றோம் இல்லையா, ஆணவத்தினுடைய ஒரு செயல்பாட்டுல ஒன்று. இன்னும் அதுக்கு நிறைய கதிர்கள் இருக்கின்றன, அது என்னென்ன எல்லாம் செய்யும், அது எப்படி எல்லாம் வேலை செய்கிறது, நம்ம எப்படி நம்முடைய உயிரறிவை மறைத்து நமக்கு துன்பத்தை உண்டு பண்ணுகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ அது ஆணவம் என்பது காரண பெயராக வந்திருக்கிறது. உயிர் வியாபக பொருள் அப்படின்னு பார்த்திருக்கோம், வியாபகம் என்றால் விரிந்த எல்லை உடையது. இறைவன் எப்படி விரிவானவனோ அதே போல உயிர் வியாபகத்தன்மை உடையது. அந்த வியாபகத்தின் உள்ள அடங்கிய வியாபகமாக வியாபகம் வியாபியம் என்று சொல்வார்கள். அந்த வார்த்தைகளை நம்ம அப்புறம் பார்க்கலாம், அது வந்து இந்த சர்வீஸ் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல அது ஒண்ணு அப்புறம் சொல்றேன். இந்த ஆணவம் உயிரையினுடைய வியாபகத்தை கட்டுப்படுத்துவது, உயிரினுடைய வியாபகத்தை சுருக்குவது, உயிரினுடைய வியாபகத்தை அணுத்தன்மை உடையதாக செய்வது, அதனால ஆணவம் காரண பெயர். உயிரினுடைய வியாபகத்தை அணுப்படுத்துவதனால் இதற்கு ஆணவம் என்று பெயர். இந்த ஆணவமானது வேறு வேறு பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது. அதுக்கு வேறு மூன்று பெயர்கள் தமிழிலே இருக்கின்றன, தளை பாசம் தடை, தளை பாசம் தடை. நாம் செய்கின்ற எல்லா செயலும் முதல்ல செயல்கள் செய்யறோம் இல்லையா, செயல்கள் செய்வதற்கு மூலமாக என்ன அமைகிறது, என்ன இருக்க முடியும்? இப்போ இந்த தண்ணீரை நான் எடுத்து குடிக்கிறேன் செயல், இந்த தண்ணீரை எடுத்து குடிப்பதற்கு முன்பு எனக்கு என்ன மனதில் ஒரு எண்ணம், தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எண்ணம் வரணும், விருப்பம் இருக்கணும். விருப்பம் முதல்ல விருப்பம், அதுக்கு அடுத்தது செயல். அப்போ இதை எடுத்து குடிச்சா நமக்கு தாகம் தீருங்கிற அறிவு, அறிவு இச்சை செயல் மூணு இருக்கணும், இருந்தாதான் தண்ணி எடுத்து குடிக்க முடியும். இந்த ஆணவமானது மூன்றையுமே மறைக்கிறது. எதை மறைக்கிறது? உயிருக்குள்ள குணம் என்ன, உயிருக்குரிய அடிப்படை இயல்புகள் என்ன, அறிவு இச்சை செயல், இந்த மூன்று தானே, இந்த மூன்றையுமே மறைத்து விடுகிறது. மூலமாய் அறிவு முழுதினையும் மறைக்கும், மூலமலமாய் மலங்களுக்கெல்லாம் காரணமானது மூலமலம், அது ஆணவம். இந்த ஆணவமானது மூலமலமாயிருந்து நம்முடைய அறிவு முழுதையும் மறைக்கிறது. ஒரு வீடு. அந்த வீட்டில் எப்ப பார்த்தாலும் சில புழுக்கள் அந்த அந்த வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருந்து. அந்த வீட்டு அம்மா என்ன பண்ணாங்க, புழுக்கள் வந்தா அந்த புழுக்கள் எல்லாம் கூட்டி சுத்தப்படுத்தி வீட்டை சுத்தப்படுத்திட்டே இருந்தாங்க. தினந்தோறும் வந்துகிட்டே இருக்கு. என்ன அது தினந்தோறும் வருது, அது எங்கிருந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அன்னைக்கு முடியல, மறுநாள் முடியல. அப்புறம் ஒரு நாள் பார்த்தா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பசு மாடுகள் நிறைந்த ஒரு கொட்டகை இருந்தது. அந்த மாட்டுக்கும் பக்கத்துல ஒரு சாண குவியல் இருந்தது. அந்த சாண குவியல் இருந்து வருது. அப்புறம் அந்த சாண குவியலை அகற்றி விட்டார்கள், புழு வருவது நின்று போய்விட்டது. அதுபோல நமக்கு வருகின்ற எல்லா விதமான துன்பங்களுக்கும், இந்த உயிர்களுக்கு இருக்கிற எல்லா விதமான கேடுகளுக்கும், விளைவிக்க கேடுகளுக்கும் மூலமாயிருப்பது இந்த ஆணவம். தலைன தலைனா என்ன? தலை விலங்கு. விலங்குனால கையையும் காலையும் கட்டி போட்டுறாங்க. அவனால என்ன பண்ண முடியாது, எந்த செயலையும் செய்ய முடியாது. அப்போ இந்த ஆணவமானது அவனுடைய செயல்பாட்டை தடுப்பதனால அதற்கு என்ன பெயர்? தலை. அதுவும் ஒரு காரண பெயர். இன்னொரு பெயர் பாசம். இந்த பாசமானது, பாசம்னா கயிறு என்று பொருள். இந்த கயிறு எவ்வாறு பொருளை கட்ட உதவுகிறதோ அதுபோல பாசமாகிய இந்த ஆணவ மலம் உயிர்களை கட்டக்கூடிய தன்மையுடையது. இந்த இடத்திலிருந்து தலையிலிருந்து பிடிச்சி கால் வரலாம் கட்டிவிடுவது. அப்ப அப்படி கட்டி கிடக்கிறவன் எப்படி கிடப்பான்? சடம் போல கிடப்பான். அவனால எந்த விருப்பத்தையும் விரும்பினா கூட செயல்படுத்த முடியாது. அப்போ இது கயிற்றை போல உயிரினுடைய அறிவீச்சை செயல்கள் எல்லாவற்றையும் கட்டி போடுவதனாலே, விருப்பத்தை கட்டுப்போடுவதனாலே இதற்கு பாசம் என்று ஒரு பெயர். அடுத்தது தடை. நாம் செய்கின்ற எல்லா செயல்களும் அறிவிலிருந்து வெளிவருகிறது. அறிவிலே தெளிவிருந்தால் என்னுடைய வார்த்தையிலே தெளிவிருக்கும். என்னுடைய வார்த்தையிலே தெளிவிருக்கும் பொழுது செயலிலும் தெளிவிருக்கும் இல்லையா? இப்ப செயல்ல ஒரு தெளிவின்மை இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது, எதிர்பார்த்த பலன் விளையவில்லை என்றால் அதுக்கு மூலமா எதிலிருந்து அது தோன்றி வந்ததோ அங்கேயே கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அறிவில கோளாறு இருக்கு. இவனுடைய அறிவிலே தெளிவில்லாததினால் இவன் பேசுகின்றது குழப்பமாக இருக்கிறது. அப்படி பேசுறது குழப்பமா இருக்கிற மாதிரியே அவனுடைய செயல்பாடுகளும் தெளிவில்லாமல் இருக்கிறது. அப்போ நம்முடைய அறிவிலேயே இந்த ஆணவமலம் தரையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால எந்த பொருளை பார்த்தாலும் அவனுடைய ஒரிஜினல் வடிவம், ஒரிஜினல் உண்மையான அவனுடைய சொரூபம் நமக்கு தெரிவதில்லை. தடை ஏற்படுத்தி விடுகிறது. அறிவையே மூலமலமா இருந்து எந்த இடத்தில் அறிவு தோன்றி வருகிறதோ, இந்த உயிருக்கு மூலமாக இருக்கக்கூடிய, செயல்பாட்டின் விளைக்கக்கூடிய, நல்ல எண்ணங்களை விளைவிக்கக்கூடிய அறிவையே இது தடுத்து விடுகிறது. அறிவிலேயே மறைப்பை ஏற்படுத்தி விடுகிறது. அப்ப அறிவில மறைப்பு ஏற்படுத்தினா சொல்லில் என்ன உண்டாகும்? மறைப்பு இருக்கும். அதனுடைய அறியாமை தான் இருக்கும். என்னுடைய சொல்லிலே வெளிப்படும். அப்புறம் என்னுடைய செயல்கள்லையும் தெளிவின்மை இருக்கும். அப்ப நான் செய்யறதெல்லாம் சரியா இருக்குமா? இருக்காது. ஆகவே இது மூலமலமாயின்று அறிவினை முழுதுமாக மறைப்பதினாலே இதற்கு தடை என்றும் ஒரு காரண பெயர். உயிரானது அறிவுடை பொருள். நம்ம இப்ப நம்ம வந்து ஐந்து பொருள்களை பற்றி பார்த்து வருகிறோம். இறைவன், உயிர், ஆணவம், கண்மம், மாயை, இதை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று அறிவுடையது, மற்றொன்று அறிவில்லாதது. அறிவுடையது அறிவுடையதோடு சேருவது சுத்தம். எலியும் எலியும் சேரலாம். எலியும் தவளையும் சேரலாமோ? அதுக்கு குற்றம் உண்டாயிடும். எலியும் தவளையும் காலில் கட்டிக்கிட்டு தவளை தண்ணிக்குள்ள குதிச்சுன்னா எலியோட கதி என்ன ஆகும்? அதாவது ஒரு பொருள் இன்னொரு பொருள், அதே பொருள் அதே பொருளோட இணைவது, பாலும் பாலையும் சேர்க்கலாம், பாலையும் தண்ணியும் சேர்த்தா குற்றம் தான். அதுபோல அறிவுடைய பொருள் அறிவுடைய பொருளோட சேரலாம். அறிவுடைய பொருளாகிய இந்த உயிர் இறைவனோடு சேரலாம், அது அதற்கு சுத்தம். இந்த அறிவுடைய பொருள் அறிவில்லாத பொருளாகிய ஆணவத்தை, அதாவது இருட்டை தரக்கூடிய, அறிவை மறைக்கக்கூடிய பொருளோடு சேரும் பொழுது அது உயிருக்கு என்னவாக மாறுகிறது? குற்றமாக மாறுகிறது. குற்றம் மலம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே உயிருக்கு துன்பத்தை விளைவிப்பதால், உயிருக்கு குற்றத்தை தருவதால், உயிருடைய அறிவை மறைப்பதால், அதனுடைய செயலை மறைப்பதால், அதனுடைய விருப்பத்தை மறைப்பதால், அதற்கு துன்பத்தை தருவதற்கு மூலமாக அமைவதால் அதற்கு என்ன பேரு? மலம். அதனாலதான் ஆணவம் மட்டும் சொல்றது இல்ல, எப்படி சொல்றான்? ஆணவ மலம். இந்த ஆணவ மலம் நிறைய இருக்கா? ஒரே ஒரு ஆணவ மலமா, ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஆணவ மூலமா இல்ல ஒரே ஆணவ மூலமா அப்படின்னா, இது பொருளால் ஒன்றுதான். ஒரு பொருளால் ஒன்றாக இருந்து பலவாகிய உயிர்களை மறைக்கிறது. உயிர்கள் பல, இறைவன் ஒருவன். இது நல்ல தெளிவா ஞாபகம் வச்சுங்க, இறைவன் ஒருவன், உயிர்கள் பல, இந்த ஆணவம் ஒன்றுதான். ஒன்றாக இருந்து ஏகமாய் ஏகமாய் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் மறைக்கக்கூடிய பேராற்றல் படைத்ததாக இருக்கிறது. அதனால இது ஆணவம் சடமயமானது, நல்ல திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இயல்பு தெரிஞ்சாதான் அதனோட நம்ம போர் தொடுத்து அதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள், யார துணையா வச்சுட்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம்ங்கிறது நமக்கு தெரியும். ஆணவம் சடம், அது பொருளால் ஒன்று, அளவில்லாத சக்திகளை உடையது. அதுக்கு என்னென்ன சக்திகள் இருக்குங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது பாருங்களேன், அது நம்மகிட்ட இருக்குங்கிறது நமக்கே தெரியாமல இருக்கு. அந்த அளவுக்கு அது சக்தி படைத்தது, அப்படி ஊடுருவக்கூடிய ஆற்றல் படைத்தது. இது உயிரினுடைய அறிவிச்சை செயல்களை முற்றிலுமாக முடக்கி போட்டு உயிர்களை சடமாக செய்யக்கூடிய ஆற்றலை உடையதாக இருக்கிறது. அறிவுடைய பொருளை அறிவில்லாமல் செய்து விடுகிறது, விருப்பமுடைய பொருளை விருப்பம் இல்லாமல் செய்து விடுகிறது, செயலுடைய ஒரு உயிரை செயல்படாமல் செய்து விடுகிறது. அப்ப அறிவு முழுதினையும் மறைக்கக்கூடிய உயிரை, உயிரினுடைய அறிவு முழுதையும் மறைக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருக்கிறது. அது ஆணவமானது தண்ணீரை மூடுகின்ற பாசி போலவும் கண்ணை மறைக்கின்ற இருள் போலவும் இருந்து கொண்டு உயிரினுடைய அறிவை மறைக்கக்கூடிய பேராற்றல் படைத்த ஒரு பொருள், சடப்பொருள், ஒன்றேயான பொருள். இது வந்து ஆணவ மரத்தை பற்றிய அதனுடைய சிறப்பு இயல்பு. ஆணவ மரத்தினுடைய சிறப்பு இயல்பு இந்த சொன்னதுதான். இப்ப நான் சொன்னதெல்லாம் ஆணவ மரத்தினுடைய சிறப்பு இயல்பு. இப்ப ஒரே வரியில சொல்லணும்னா, ஆணவம் தனியே நின்று கொண்டிருக்கும் தனித்தன்மையில் அதனுடைய சிறப்பு இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அறிவை மறைக்கும் பொழுது மறைப்பவனுக்கு அப்படி ஆணவத்தினால் மறைக்கப்படுகிறோம் என்பது தெரியாமல் அது மறைக்கக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்கிறது. கண்ணை மறைத்திருக்கின்ற இருள் போல அறிவை சிறிதும் செயல்பட விட்டாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஆணவம் இந்த உயிரினுடைய அறிவை மறைக்கிறது, மறைப்பது தெரியாமல் மறைக்கிறது. இது உயிரினுடைய, அது ஆணவ மலத்தினுடைய சிறப்பு இயல்பு. அதற்கு ஆவாரக சக்தி என்று பெயர். சிறப்பு இயல்புக்கு ஆவாரக சக்தி. அதுக்கு என்ன பொருள்? ஆவாரகம்னா மறைத்தலை செய்வது, முழு மறைப்பை செய்வது. தன்னுடைய இருப்பையே அறிய ஒட்டாமல் மறைக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததை சிறப்பு இயல்பு என்று சொல்கிறோம். அதுக்கு ஆவாரக சக்தி என்று பெயர். இன்னொன்று அதனுடைய பொது இலக்கணம். பொது இலக்கணத்துக்கு டெக்னிக்கல், அதாவது இந்த குறியீட்டு சொல் தடத்த லக்கணம்னு பேர். சிறப்பு இயல்புக்கு சொரூப லக்கணம்னு சொல்லுவாங்க. இந்த ஆணவ மலமானது இப்படி உயிருடைய அறிவை முற்றிலுமாக மறைத்து விட்டது. அப்போ அப்படி மறைத்த உடனே உயிருக்கு என்ன தன்மை இருக்கு? எந்த பொருளை சேர்கிறதோ அதனுடைய தன்மை அதுக்கு வந்துருது இல்லையா? அப்போ சடத்தோடு சேர்ந்தவுடன் உயிருக்கு என்ன தன்மை வந்து விட்டது? சடத்தன்மை வந்து. பாம்பு கடிச்ச உடனே ஒருத்தன் மயங்கி போய் மூர்ச்சையாய் விழுந்துறான் பாத்தீங்களா, கோமா ஸ்டேஜுக்கு போறான் பாருங்க. அது மாதிரி இந்த ஆணவ மல சேர்க்கை ஏற்பட்ட உடனே இந்த உயிர் என்று உயிர் தோன்றுகிறதோ அன்றே ஆணவ மலம் இருக்கிறது. ஆணவ மலம் உயிரை அறிவை முற்றிலுமாக மறைத்து விட்டது. நெல்லிற்கு உமியும் நிகழ் செம்பினிற் களிம்பும் போல, எப்பொழுது செம்பு தோன்றுகிறதோ அப்பொழுதே அதுக்கு களிம்புங்கிற குற்றமும் உண்டு. உயிர் தோன்றிய பொழுது அதனுடைய பற்றும் தன்மையால் இந்த ஆணவ மலம் அதனை ஒட்டி கொண்டது. பற்றும் தன்மையால் இன்னொன்னு பிடிச்சிருக்கலாம், இறைவனை பிடிச்சிருக்கலாம், அது பிடிக்கல. ஆனா ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இன்னொரு நுணுக்கம் அது, சில உயிர் ஆணவ மலத்தை அழுந்த ரொம்ப அழுந்த பிடிக்குது, அவன் தான் ராட்சசனா வழங்குறான். ரெண்டு கோரப்பல்லாம் வேண்டியில்ல, போலி மருந்து செஞ்சு வைக்கிறான் பாருங்க, அவன்லாம் வந்தான். கோரப்பல்லாம் இந்த காலத்துல தேவையில்லை, ரொம்ப அழகா வருவான் ராட்சசன் வந்து. அவன் கோரப்பல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தா பயங்கரமா வந்து ரெண்டு கும்பல்லாம் வச்சுக்கிட்டு சினிமாவில் காட்டுற மாதிரி வந்தா நம்மளே ஒதுங்கிடுவான். இப்ப யாருக்கிட்ட ஒதுங்க முடியுது? யாரும் என்ன பார்த்து கூட நீங்க ஒதுங்கும், நான் கூட அப்படி இருக்கலாம். நீங்க என்ன பார்த்து நீங்க பயப்படுவீங்களா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. மனிதன் அந்த உருவத்திலே இருந்து கொண்டு பல்வேறு விதமான தவறுகளை செய்கிறான். ஆகவே இந்த ஆணவ மலமானது அதனுடைய பொது இயல்புல, பொது இயல்புக்கு வரும்பொழுது இறைவன் என்ன செய்யறானா, ஆணவ மல சேர்க்கை ஏற்பட்ட பிறகு அது ஜடத்தன்மை எய்தி கட்டுண்டு போய் கிடக்கின்ற பொழுது தன்னுடைய கருணையினால் தன்னை போன்ற அறிவுடைய உயிர் இவ்வாறு கட்டுப்பட்டு போன நிலையிலிருந்து இந்த உயிரை ஆணவமலத்தில் நீக்கி வைப்பதற்காக, அறிவு பெறுவதற்காக மாயாமலத்திலிருந்து இறைவன் என்ன செய்யறான், இந்த உடம்பை கொடுத்திருக்கான். இந்த உடம்பை எப்படி கொடுத்திருக்கான், மாயிலிருந்து எப்படி தோற்றிருக்காங்கிறத அடுத்த வகுப்புல நம்ம சொல்லுவோம், விரிவா பார்க்கலாம். இப்ப இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம பிறவிக்கு வந்திருக்கிறோம். இது என்ன நிலைமைன்னு சொல்லி இருக்கிறோம், என்ன நிலைமை, சகலம். நல்ல கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, கொஞ்சம் கேவலம் சகலம் சுத்தம். இப்ப நம்ம இருக்கிற நிலைமை, எல்லாரும் இருக்கிற நிலைமை சகல நிலைமை. 36 தத்துவங்களோடு கூடி சகல கலைகளோடு கூடி இருக்கின்ற நிலைமை சகலம். இப்ப இருக்கும் இந்த பிறவிக்கு வந்த பிறகு நமக்கு என்னென்ன மலங்கள் சேர்க்கப்படுகின்ற, என்னென்ன மலத்தை சேர்த்து அனுப்புறான் சிவபெருமான்? கண்மமலத்தையும் மாயாமலத்தையும் சேர்த்து, ஆணவ மலத்தை கயற்றுறதுக்காக கண்மமலத்தையும் மாயாமலத்தையும் சேர்த்து நமக்கு அனுப்புறோம். அறிவு விளக்கம் தருவதற்காகத்தான் கண்மமலமும் மாயாமலமும் நமக்கு சேர்க்கப்படுகிறது. அப்படி நமக்கு சேர்க்கப்பட்ட உடனே, ஆணவமலத்தை விளக்குவதற்காக கண்மமலமும் மாயாமலமும் சேர்க்கப்பட்ட உடனே அறிவிலே கொஞ்சம் தெளிவு ஏற்படுகிறது. மாயாமலம் ஆணவமலத்தினுடைய சேர்க்கை வந்தோடனே ரொம்ப கட்டுப்பட்டு இருண்டு போயிட்டது. இப்ப அறிவு விளக்குவதற்காக ரெண்டு மலத்தை கூட சேர்த்திருக்கிறார். எப்படின்னு பாருங்க, இப்ப நம்ம வேஸ்ட் இருக்குது, இப்படி ரெண்டு நாள் ஒரு நாள் கஷ்டி கட்டிருக்கோம், வெளியில ரோட்ல போறோம், ஏதோ சேர் அடிக்குது, அதுல ஒரு கரை உண்டாயிடுச்சு. கரை உண்டாயிடுச்சா, நம்ம என்ன செய்யறோம், இந்த கரையை போக்குறதுக்கு தண்ணியில போட்டு கழுவுறோம். அது போகுதா, இந்த சேரு கரை போகாது. உடனே நம்ம என்ன செய்யறோம், ஒரு டெட்டர்ஜென்ட்ங்கிற ஒரு கரையை சேர்க்கிறோம். அதுல டெட்டர்ஜென்ட்ங்கிற கரையை சேர்த்து கொஞ்ச நாள் ஊற வச்ச உடனே இந்த டெட்டர்ஜென்ட் கரையும் அதுல இருந்து விலகுது, அந்த துணிக்கரையும் அதுல இருந்து சேர்ந்து விலகுது இல்லையா. அப்போ முதல்ல வெளுப்பா இருந்துச்சு, ஆணவம் என்கின்ற சேற்றுக்கரை அதில் படிந்து விட்டது. இப்போ இறைவன் இதை கலட்ட நினைக்கிறான். அப்போ கண்மமலம் மாயாமலம் என்ற கரையை அதோடு சேர்த்து சேர்த்து வச்சு கும்மும்பொழுது தான் வலிக்குது நமக்கு. அப்படி இருக்கின்ற எல்லா விதமான கரைகளையும் அதிலிருந்து நீக்கி மீண்டும் வெளுப்பாக மாற்றி சிவமாம் தன்மையை செய்கிறான் சிவபெருமான். ஆணவமலத்தை அப்படி கைட்டு எடுக்கிறார். அந்த ஆணவமலம் நம்முடைய உயிரை விட்டு அவ்வாறு கடந்து போக செய்கிறதற்காக ரெண்டு கரையை சேர்க்கிறான் இல்லையா, டெட்டர்ஜென்ட் சேர்க்கறது போல ரெண்டு கரையை நம்ம சேர்க்கிறான். அது என்னது, கண்மமலம் மாயாமலம். பாருங்க வேடிக்கைய, எந்த கருவியை கொடுத்து இத வந்து ஆணவமலத்தை கலட்ட நினைக்கிறானோ அந்த கருவியை ஆணவமலத்தை வளர்ப்பதற்கு நாம் பயன்படுத்துகிறோம். நம்ம அதை விட பெரிய வில்லாதி வில்லர்கள். அப்பொழுது அந்த ரெண்டு மலமும் சேர்ந்து நம்முடைய அந்த ஆணவமலத்தை போக்குவதற்காக இந்த மாயாமலமும் கண்மமலமும் சேர்ந்தவுடனே அறிவிலே சிறிது விளக்கம் ஏற்படுகிறது. லேசா ஒரு விளக்கம். அப்படி விளக்கம் ஏற்பட்ட உடனேயே அந்த விளக்கம் எப்படிப்பட்ட விளக்கமாக இருக்கிறது என்றால், ஆணவமலம் தான் பின்னாடி மறைச்சிருக்க, அது நம்ம விட்டு போகல. இந்த ரெண்டு மலத்தையும் சேர்க்கிறான், மொத்தமா மூணையும் சேர்த்து விளக்கணுங்கிறதுக்காக, முள்ளை முள்ளால் எடுப்பது போல இறைவன் மாதிரி சேர்த்து. அந்த நிலையில என்ன, அந்த ரெண்டு மலத்தையும் சேர்த்த உடனே உயிருக்கு தெளிவில்லாத அறிவு ஒன்று வருகிறது. அதனுடைய சக்தி அவ்வளவுதான். அதனால் அதுக்கு அகநோக்கமே இல்லாமல் புறநோக்கமே மிகுந்திருக்கிறது. இந்த உலகத்தில் உயிர்கள் வருகின்ற பொழுது அகநோக்கம், அந்த மாணவமலத்தினுடைய முழு மறைப்பு தெளிவா முழுதாக அதனுடைய மறைப்பு வெளிப்படாமல் விலகாமல் இருப்பதனால இந்த உயிருக்கு தடித்த அறிவு, அறிவு இருக்கு, அது தெளிவில்லாத அறிவாக தடித்த அறிவாக இருக்கிறது. அது இந்த உலகத்துக்கு வந்த உடனேயே, நாம் சிருஷ்டிக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த உலகத்தில் அறிவை விளக்கம் செய்து கொண்டு தன்னிடம் வருமாறு சிவபெருமான் பணித்து நமக்கு அனுப்பியிருக்கிறான் என்ற உணர்வு அதுக்கு இல்லை. ஏனென்றால் அதனுடைய அறிவு விளக்கம் அவ்வளவுக்குதான் அமைந்திருக்கிறது. ஆகவே அது என்ன செஞ்சதுன்னா, இந்த கருவிகளையே தன்னுடைய ஆணவமலத்தை வளர்ப்பதற்காகவும் அவைகள் பயன்படுத்த ஆரம்பிக்கின்றன. அவர்களுக்கு உள்நோக்கி வளர்கின்ற ஆற்றல் குறைவா இருக்கு, வெளியத்தான் புலன்கள் போகுமாறு படைக்கப்பட்டிருக்கின்றன. அது இருக்கு. அதனால்தான் அருளாளர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், இந்த புலன்களை செம்மைப்படுத்தி நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதை சரியான திசையிலேயே நாம் செலுத்த வேண்டும். பார்ப்பா நகத்தில் பார்ப்பசு ஐந்து உண்டு. இந்த பாட்டை நல்லா கவனிங்க, திருமூலர் திருமந்திரம். பார்ப்பா நகத்தில் பார்ப்பசு ஐந்து உண்டு, மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன. மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய்ச்சொரியுமே. பார்ப்பான் சொல்றது இந்த உயிர். பார்ப்பான் அகம், பார்ப்பானுடைய அகம் அஞ்சு, இந்த நம்முடைய உடல், இந்த உடல்ல ஐந்து புலன்கள், ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியம் சொல்றாரு, அது சாதி உரிமை பற்றி எல்லா புலன்களையும் எடுத்துக்கணும், அரிகருவிகள் செயற்கருவிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். பார்ப்பான் அகத்தில் பார்ப்பசு ஐந்து உண்டு, பாலை சொரிகின்ற பசுக்கள் ஐந்து இருக்கு, ஆனால் அவைகளை நெறிப்படுத்தாதவர்கள் இல்லாததினால், மேய்ப்பாரும் இன்றி மேய்க்கின்ற ஆயர்கள் இல்லாததனால் வெறித்து திரிவன, கண்ட இடத்துலயும் அது அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. மேய்ப்பாரும் உண்டாய், இதை சரியான முறையில நெறிப்படுத்தக்கூடியவன் இந்த பார்ப்பானே நெறிப்படுத்த வேண்டியதான், தன்னைத்தானே நெறிப்படுத்தணும், இல்லாவிட்டால் குருநாதன் வச்சு நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேற்பார் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே. அப்ப ஐந்து பஞ்சேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் இந்த உயிருக்கு நன்மையே செய்வனாக அமையும். அவைகள் தீமையானவைகள் இல்லை, ஆணவமலத்தினுடைய சேர்க்கையினாலதான் அவைகள் என்ன மாறுது, தீவைகளாக மாறுகின்றன. ஆகவே இந்த உயிரானது அதற்கு அறிவு தெளிவு இல்லாம காரணமாக, அதுக்கு அதிலே பருமையாக அது சிந்திப்பதன் காரணமாக அதுக்கு என்ன நேருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எதற்கும் செயல் தலைமை என்கிட்ட இல்லை, உயிருக்கு இல்லை. செயல் தலைமை என்பது சிவபெருமான் ஒருவனுக்கே உரியது. அவன் சிருஷ்டித்த உலகம், அவன் எப்படி சங்கற்பித்திருக்கானோ அப்படித்தான் இந்த உலகம் இயங்கும். என்னால எல்லாம் செய்திட முடியும், நான் இதை சாதித்து காட்டுவேன். அவனுடைய சங்கல்பத்திற்கு ஒத்திருந்தால் அது வெற்றி பெறும், அவனுடைய சங்கல்பத்திற்கு ஒத்துள்ளாவிட்டால் அது வெற்றி பெறாது. இதுதான் உண்மை நடக்கிறது. ஒத்திருக்கும் பொழுது வெற்றி பெறும் பொழுது நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று நம்ம நினைக்கிறோம். கர்த்தத்துவம் என்று சொல்லக்கூடிய, வினை தலைமை என்று சொல்லக்கூடியது நம்மிடம் இல்லை. அந்த செயல்படுத்துகின்ற ஆற்றலும் நம்மிடம் இல்லை. எல்லாம் ஒத்து வந்தாதான் செயல்பட்டு வெற்றி அடையும். அப்படி ஒத்து வந்து செயல்படும் பொழுது இறைவனுடைய அருளால் இவ்வாறு விளைந்தது என்று தன்னடக்கமாக அதை அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவிக்கிறது இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, நான் செய்தேன், என்னுடைய திறமையினால் சாதித்தேன், என்னுடைய அறிவினால் சாதித்தேன். ஏன்னா என்னுடைய அறிவு ஆணவமலத்தினால் தடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுதுதான் இதுக்கு வந்து உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு இன்னும் சரியான தெளிவு இல்லை. அதுவே அகத்தில் திரும்பி தன்னை பார்க்காமல் புறப் பொருள்களிலேயே, பருமை பொருள்களிலேயே தன்னுடைய கவனத்தை செலுத்துவதின் காரணமாக வினைத்தலைமை எனக்கு தான் அப்படின்னு நினைக்கிறது. நான் எதை நான் என்று நினைக்கிறது, இந்த உடலையே நான் என்று நினைக்கிறது. உடலினுடைய நிறம், பாரம்பரியமாக இந்த உடல் பெற்று வந்த செல்வம், பின்புலமாக உள்ள செல்வம், இந்த உடல் பிறந்த பிறகு பிறப்பதற்கு முன்பாக அவருடைய பிரதராஜிதமாக அவர்களுடைய ஆட்களுடைய செல்வாக்கு, செல்வம், ஆள்திறமை, உடலினுடைய திறமை, இதையெல்லாம் பயன்படுத்தி இந்த உயிர் என்ன நினைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் நான், யான், யான்ங்குது. என்னால் செய்ய முடிந்தது, நான் இதை சாதித்தேன். செய்யாதவங்க அந்த சாதித்தா சொல்லிக்கிறாங்க, செய்யாமலே சாதித்ததாக சொல்லுகிறார்கள். எல்லாம் ஆணவமலத்தினுடைய மறைப்பு. யார் யார் எங்க இருக்கான்னு நீங்க பாத்துங்க. ஆணவமலை பத்தி விரிவா பேசினா நம்மளே நம்ம சண்டை போடுறது மாதிரி இருக்கும். நமக்கே நம்ம மேல கொஞ்சம் அருவறுப்பா வரலாம், உண்மையை உணர்ந்தால், இல்லாவிட்டால் வகுப்பு சரியில்லைன்னு போகலாம். ஏனென்றால் அதை விரிவா பேசணும்னா நம்மையே நம்ம கிட்ட வேறுமைப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு தெளிவான சிந்தனை நமக்கு கிடைக்கும். அப்போ யான் என்று எதற்கு எடுத்தாலும் வினை தலைமை நம்மிடம் இல்லை. இந்த உலகத்தை முழுமையாக நிர்வகித்து வருகின்றவன் பேர் இறைவன், சிவபெருமான். அவன்தான் இந்த உலகத்தை தன்னுடைய சங்கல்பத்தின் மூலமாக நடத்தி கொண்டிருக்கின்றான். ஆகவே வினை அவனுக்கு ஒத்துப்போகும் பொழுது, அவனுடைய சங்கல்பத்தை நாம் எதிர்பார்த்திருந்து நாம் அந்த காரியத்தை செய்யும் பொழுது வெற்றிகரமாக அமைகிறது. இறைவனுடைய திருவருளால் இது வெற்றியாயிற்று என்று அவனுக்கு பணிவான வணக்கம் செலுத்தினால் வினை நம்மிடம் வளராது, ஆனா அவனால் மட்டும் குறையும். அதனாலதான் மணிவாசக பெருமான் சொல்லுகிறார், எது எமை பணிகொடும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய சந்நிதிக்கு முன்பு போய் நின்று, இன்னைக்கு என்னை எவ்வாறு ஆட்கொள்ள இருக்கிறாய், எது எமை பணிகொடுமாறு, இன்னைக்கு எந்த வழியில என்னை பணிகொள்ள இருக்கிறாய், திருப்பள்ளி எழுச்சியில் வர பாடல், எது எமை பணிகொடுமாறு எம்பெருமான் பள்ளி எழுந்து ஆறது கேட்போம். அவனுடைய திருமுன்ன நின்று தினம் பூஜை செய்யும் பொழுது அவனுக்கு ஒரு திருவிளக்கேற்றி ஒரு மலரிட்டு வழிபட்டு, பெருமானே இன்று என்ன எவ்வாறு என்னை ஆட்கொள்ள இருக்கிறாய், நான் நினைத்திருக்கின்ற காரியம் உன்னுடைய சங்கல்பத்திற்கு ஒத்ததாகுமானால் வெற்றியடைய செய், உனது சங்கற்பத்திற்கு ஒத்ததாக இல்லாவிட்டால் அதை தோல்வியடையுமாறு செய். அப்படி விடணும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கறிவோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாதருள் செய்யாய், யானுமதியை வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டு எண்ணில் அது உந்தன் விருப்பன்றி. கூறும் நாவைய முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, தேரும் வகை நீ, திகைப்பு நீ, தீமை நன்மை முழுதும் நீ. வேறோர் பரிசுங்கு ஒன்றில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில். தேரும் வகையின் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. அந்த பத்து பாட்டிலையுமே முழு சரணாகதி அடைந்த நிலை. ஆணவமெல்லாம் அவங்களுக்கு தான் இருக்காது. ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய சங்கல்பம் தான் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. சங்கல்பத்திற்கு தகுந்தது போல என்னுடைய சிந்தனையை நான் மாற்றி அமைத்துக் கொள்ள எனக்கு அறிவுறுத்த வேண்டும். நின்னையே அறியேன், நின்னையே அறியும் அறிவறியேன். ஒன்னையும் தெரிய மாட்டேங்குது, நீ என்ன வழி சொல்லிருக்கேன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு சொல்லு, உடையாய், நீ என்னை உடையவன், உடையவனாகி நீதான் என்னை வழிபடுத்த வேண்டும். உன்னுடைய அடைக்கலம், உன்னுடைய திருவடியிலே முழு சரணாகதி அடைகிறேன், எனக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்றார். அந்த ஆணவ மலம் அவ்வளவு மூல மலமாய் இன்று அறிவினை முழுதும் மறைத்து நம்முடைய வியாபகத்தை கெடுத்து, நாம் இறைவனோடு சேர்ந்திருக்கின்ற தன்மையை கெடுத்து, நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் எல்லா குற்றங்களுக்கும் காரணமாக அமைகிறது. இருள் இன்றேல் துன்பு என் அப்படிங்கிறார் திருவருட்பயன் ஆசிரியர். இருள் இல்லேல், ஆணவமலம் என்று இல்லாவிட்டால் துன்பு ஏன், துன்பம் ஏது நமக்கு, துன்பமே கிடையாது. ஆணவமலம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் துன்பமும் கிடையாது. ஆகவே நாம் இந்த ஆணவமலமானது யான் எனது, அதாவது நான் தலைவன், நான் தான் தலைவன்ங்கிறது, இல்லாட்டி இன்னொருத்தன் தலைவனுங்கிறது, தன்ன தலைவன் இன்னொருத்தன் தலைவனா அவன் முன்னாடி ஓடிட்டு இருக்கு. இது வந்து ஆணவ மலத்தினால் ஏற்படுகின்ற குற்றம். யான் என்றும் மற்றவர்கள் தான் இதற்கு தலைவன் என்றும் உலகாயுத எண்ணங்களில் சிக்கி தவித்து பாருங்க, வழிகாட்ட தெரியாதவர்களெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள், வழிகாட்ட தெரியாதவர்களெல்லாம் வழிகாட்டியாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். யார் சுயநலத்திலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள், யார் ஐம்புலன்களினுடைய சேட்டைகளிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள், அவர்கள் தான் நமக்கு வழிகாட்ட தகுந்தவர்கள், அருளாளர்கள் தான் நமக்கு வழிகாட்ட தகுந்தவர்கள். வேடமிட்டவர்கள் இல்ல, வஞ்ச மனத்தன் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தேனகும். வஞ்ச மனம் படைத்தனுடைய படிற்றொழுக்கம், அதாவது நான் வேடமிட்டு என்னை மறைத்துக் கொண்டு நல்லவனாக நான் உடைகளாலும் அலங்காரங்களினாலும் காட்டிக்கொண்டாலும், வஞ்ச மனத்தை உடையவனாக இருந்தால் ஐந்து பூதங்கள், எனக்குள்ள இருக்கிற ஐந்து பூதங்களும் என்னை பார்த்து நகையாடும் என்று திருவள்ளுவர் பெருமான் சொல்லுகின்றார். ஆகவே உண்மையிலேயே நெறிப்படுத்தப்பட்ட அரிகரணங்களையும் சேகரணங்களையும் மனதையும் புத்தியையும் சித்தத்தையும் உடையவர்களாக இறைவனை உணர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் நமக்கு தலைவர்களாக விளங்கக்கூடியவர்கள். அடியார்கள் தான் நமக்கு தலைவர்களாக விளங்கக்கூடியவர்கள். அப்பர், மாணிக்க வாசகர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் போன்றவர்கள் தான் நம்முடைய தலைவர்கள். அவருடைய வழி நின்றுதான் நம்முடைய காரியங்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டும். அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து, சாத்திரத்தை அருளிய இந்த நால்வர்களும் நமக்கு என்ன சொல்றாங்களோ அதுதான் அதனுடைய நெறிப்படி நாம் நடக்க வேண்டும். அப்படி நினைக்காம என்னையே தலைவனாகவும் யாரையோ ஒருவர் உலகாயுத மனிதனை தலைவனாகவும் நினைத்துக் கொண்டு செயல்படுவதெல்லாம் யான் என்னும் செருக்கு. மற்ற எல்லாவற்றையும் நமக்கு உடமை அல்லாத எல்லாவற்றையும் இந்த உடலுக்கு உடைமைகளை எல்லாம் என்னுடைய உடைமையாக நினைத்துக் கொண்டு அதிலே மயங்கி நாம் வாழ்க்கை நடத்துவதெல்லாம் எனது என்ற செருக்கு. அதனாலதான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், ஆணவ மலத்தினால் இந்த உடல் கண்மமலமும் மாயாமலமும் நம்முடன் சேர்ந்த பிறகும் நம்முடைய அறிவு தடித்திருப்பதன் காரணமாக திரிபுணர்ச்சி ஏற்படுகிறது. ஒன்றை மற்றொன்றா பார்க்கிறது, நன்மைய தீமையா நினைப்பான், தீமையை நன்மையா நினைப்பான், சொன்னா கேட்கவே மாட்டான், இதுல தான் நன்மை இருக்கு அப்படிமா. ஆகவே நன்மையை தீமையாகவும் தீமையை நன்மையாகவும் திரிபுணர்ச்சி, விபரீத ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க, மயக்க உணர்வுகளை தருகிறது இந்த யான் என்ற தன்மை. அதே போல எனது என்ற, எனது அல்லாததெல்லாம் எனது என்று நினைக்கக்கூடிய இந்த தன்மை, இதிலிருந்து நாம் நீங்கி நிற்க வேண்டும். அதுதான் வள்ளுவர் சொல்கிறார், யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம். வானோர்கள் வாழ்வு உயர்ந்த வாழ்வு இல்லையா, தேவர்கள் வாழ்வு, அதை விட உயர்ந்த வாழ்வு எதுன்னா சிவபெருமானுடைய திருவடியிலே நாம் இருக்கின்ற வாழ்வுதான். ஆக வானோர்கள் வாழ்வு கூட நம்ம விரும்பல, வேண்டாம், தேவையில்லை. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், தாம் வாழ்வதற்காக இறைவனை வானவர்கள் வாழ்த்துகிறார்கள். நான் வாழ்றதுக்காக இல்ல, அவர்கள் வாழ்வதற்காக வாழ்த்துவதை ஒரு வாழ்த்து என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, பிரார்த்தனையாக நினைக்க கூடாது, அதற்கு மேலான வாழ்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம். ஆணவமலமானது சகல நிலைக்கு வந்த பிறகு, இதெல்லாம் ஆணவமலத்தினுடைய பொது இயல்புகள், தடத்தலக்கணம், தடித்த அறிவுடையதாக இருக்கிறது. அதன் காரணமாக நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் அது உணர்கிறது. ஆகவே அது தன்னைத்தானே வினை தலைமை உடையவனாக நினைத்துக் கொண்டு, கர்த்திருத்தமுடையனாக, போக்தாவாக, அனுபவிப்பவனாக நினைத்துக் கொண்டு இந்த உலகில் வாழ்க்கையிலே சஞ்சரிக்கிறது. இப்படி தடுத்த அறிவுடன் சஞ்சரிக்கின்ற இந்த நிலைமை ஆணவமலம் தந்தது. ஆகவே இதைத்தான் வள்ளுவர் நீக்கி வைக்கும்படியாக சொல்லுகிறார். அதுக்கு வந்து இப்படி பொருள், யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகுங்கிறதுக்கு இந்த இதான் உண்மையான பொருள். இப்படி எடுத்துக்கணும், நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும்.